சமுதாய வானொலி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், பழ பயிர்களில் வந்து முக்கியமான பயிர் வந்து வாழைன்னு தெரியும். அத்தகைய வாழையில் வந்து உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய வைட்டமின்களும் மினரல்களும் நிறைய நிறைந்துள்ளன. மேலும் வாழையில் தோன்றும் முக்கியமான நோய்களை பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் கூறுவதற்காக நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பழப்பயிர்கள் துறையில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்கள் வந்துள்ளார். வாங்க, அவர்கள் கூறும் தகவல்களை கேட்கலாம்.
வணக்கம் விவசாயிகளே, என்னுடைய பெயர் மனோரஞ்சிதம். நான் வந்து இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பழப்பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வாழையில் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள் மற்றும் அதன் மேம்பாட்டு முறைகள் என்னங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். வாழையில் முக்கியமாக வரக்கூடிய நோய்கள் பார்த்தோம்னா, முக்கியமானது வந்து வாடல் நோய். இந்த வாடல் நோய் வந்து முக்கியமாக ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, அப்புறம் நெய்ப்பூவன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது கதளி, இந்த மாதிரி ரகங்களை தாக்கும். பொதுவாக பூவன் ரகம் வந்து இதனால் தாக்கப்படுவதில்லை, பூவன் வந்து கொஞ்சம் தாங்கி நிற்குது. இந்த வாடல் நோயை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல் அறிகுறி வந்து இலைகள், அதாவது அடிப்புறத்தில் உள்ள இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாகி காஞ்சு ஒடிஞ்சு தண்டை சுற்றி தொங்கிட்டுருக்கும். அதுக்கடுத்தது ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தோன்னா, இலைகள் மஞ்சள் நிறமடையும். மஞ்சள் நிறம் அடைஞ்சோடனே அதுக்கப்புறம் கீழே மண்ணும் தண்டும் சேர்ற இடத்துல, அதாவது காலர் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் வி வடிவத்தில், நம்ம வீன் புடபெல் வெட்டு வி வடிவத்தில் வந்து வெட்டு உழுகும். அதாவது தண்டு வந்து இரண்டாக பிளக்கும், வி ஷேப்பில் பிளக்கும். இதெல்லாம் நம்ம உறுதி செஞ்சதுக்கப்புறமா கிழங்கை தோண்டி கிழங்கை வந்து குறுக்கு வாட்டில் வெட்டி பார்த்தோம்னா செம்பழுப்பு நிறத்தில் நிறம் மாற்றம் வந்து இருக்கும். இதுதான் வாடல் நோய் தாக்குனதற்கான அறிகுறிகள். சரி, இந்த வாடல் நோய் வந்து வராமல் எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னா, வாழை இது வந்து ஒரு தடவை இந்த நுண்ணுயிரி வந்து இந்த நோய்காரணி மண்ணுக்குள்ளே வந்துருச்சுன்னா மண்ணில் வந்து 50 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலான்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போது 50 வருஷங்கும் போது நம்ம இப்போ மண்ணில் இருக்கிற நோய்காரணி மீண்டும் அடுத்த முறை வாழை பயிரிடும் பொழுது இந்த 50 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் தாக்கப்படலாம். அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம்னா, ஒன்று வயலில் நீர் தேக்கி வைக்கலாம். 6 மாதத்துக்கு நீரை தேக்கி வைக்கிறதுனால அந்த நோய்காரணிகளெல்லாம் பெருவாரியாக அழிக்கப்பட்டு விடும். ஆனால் நம்ம வந்து நீரை தேக்கி வைக்க முடியும்னா ஒரு பகுதியில் இது சாத்தியம். அதாவது வாழையை தொடர்ந்து நெற்பயிரிட்டோம்னா நெல்லுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நீரை தேக்கி வைப்போம். 6 மாதம் பயிரும் போது நம்மளுக்கு நல்லா தண்ணி வயலில் நிறுத்தி இருக்கிறதுனால இந்த நோய்காரணிகள் பெருவாகடியாக அழிக்கப்பட்டு விடும். அதனால் பயிர் சுழற்சி, அதாவது வாழையை தொடர்ந்து நெல்லை பயிரிடும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த நோய் தாக்கத்தை குறைக்கலாம். அடுத்தபடியாக வந்து கிழங்கு தேர்வு. கிழங்கு தேர்வுங்கிறது பார்த்தோம்னா, நம்ம கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி கிழங்கு வாங்குறது வந்து கூடாது. ஒரு இடத்துல கிழங்கு, தாய்க்கிழங்கு வாங்குறோன்னா, அந்த தாய்க்கிழங்கு உள்ள வயலை முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக சென்று நம்ம வந்து அந்த பகுதியில் உள்ள 5-6 கிழங்குகளை செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது குறுக்கு வாட்டில் வெட்டி செம்பழுப்பு நிறத்தில் ஏதாவது நிறமாற்றம் இருக்குதா கிழங்கில் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணும்போது அந்த மாதிரி கிழங்குகள் செம்பழுப்பு நிறத்தில் இருந்தால் அந்த தோட்டத்திலிருந்து கிழங்கு தேர்வு வந்து பண்ணுவதை நம்ம தவிர்க்கலாம். அல்லது நல்ல கிழங்கு எல்லாமே நல்லபடியாக கிழங்கு இருந்தது, நல்லா வெள்ளை நிறத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கிழங்கை வந்து பயிரிடக்கு தேர்ந்த கிழங்காக நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய வயல் பராமரிப்பு. அதாவது வாழை இந்த வயலில் போடுறோம் அப்படின்னா எந்த வயலாகட்டும், அந்த வயலில் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து 12 டன் ஊட்டமேற்றிய தொழு உரம் இடுங்கன்னு சொல்லுவாங்க. அது இட முடியாதவங்க உரிய காலத்தில் சணப்பை, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உள்ளே போட்டு அது பூக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே உழுது உடும் பொழுது நம்மளுக்கு வந்து கரிமச்சத்து, அதாவது ஆர்கானிக் கார்பன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆர்கானிக் கார்பன் கரிமச்சத்து வந்து அதிகப்படியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. அதுவும் மட்டுமல்லாமல் இப்போ கரிமச்சத்து அதிகமாகும்போது இந்த தழைச்சத்து உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும். அதாவது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலம் தீமை பயக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிர்களை எல்லாம் அழிக்க செய்யுது. இது ஒரு விதமான வயல் பராமரிப்பு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம குழிகளில் வாழைக்கிழங்கை நடுவோம். இந்த கிழங்கை வந்து என்ன மாதிரி பண்ணலான்னா, கிழங்கு எடுத்துக்கிட்டு பேரிங் அண்ட் ப்ராலினேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதாவது கிழங்கை வந்து மேல்புறத்தோலை நல்லா சீவிடணும். அந்த வேர் பகுதியெல்லாம் இருக்கிறத வந்து சுத்தமாக, இப்போ கிழங்கு தோல் சீவுற மாதிரி அந்த நம்ம வாழைக்கிழங்கை தோல் மேல்புறத்தில் அந்த வேர்பகுதியெல்லாம் நீக்கிட்டு வெண்மையான ஒரு கிழங்கு கிடைக்கும். இந்த வெண்மையான கிழங்கை வந்து 45 நிமிடம் நம்ம கார்பன்டாசிம் கரைசலிலோ அல்லது கார்பன்டாசிம் கூட நம்ம மோனோக்ரோட்டோஃபாஸ் கலந்த கலவையில் ஊற வைக்கலாம். அதாவது கார்பன்டாசிம் வந்து 1 லிட்டருக்கு வந்து 2 கிராம் என்ற அளவில் எடுத்துட்டு அது கூட மோனோக்ரோட்டோஃபாஸ் 1 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்துக்கலாம். பெரிய பெரிய ட்ரம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிழங்குகள் வந்து அதிகப்படியான 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1000 கிழங்குகள் தேவைப்படும். அப்போ நம்ம அந்த நீலக்கலரில் உள்ள ட்ரம்முகளில் நீரை நிரப்பி எத்தனை லிட்டர் நம்ம கணக்கு பண்ணிட்டு 1 லிட்டருக்கு 2 கிராம் கார்பன்டாசிமும் 1 மில்லி மோனோக்ரோட்டோஃபாஸும் கலந்து அதை வந்து நல்லா ஊற வைக்கணும். 45 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த கிழங்கில் நல்லா உறிஞ்சிக்கும். உறிஞ்சினதுக்கப்புறம் அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வயல்லையே ஒரு பகுதியில் சின்ன குழி மாதிரி தோண்டிக்கலாம். சின்ன குழி மாதிரி தோண்டிட்டு சேர கலக்கிக்கலாம். அதாவது தண்ணி கொஞ்சம் உள்ளே ஊற்றினோன்னா சேரா மாறிடும். அதுக்குள்ளே நம்ம அந்த கிழங்கை ஜஸ்ட் அப்படி உள்ளே முக்கி எடுத்துட்டோம்னா கிழங்கு வந்து அந்த சேரு வந்து கிழங்கு ஒரு போர்வை மாதிரி போத்திக்கும். அப்போ கிழங்க சுற்றியும் சேறு இருக்கும்போது இது மேலே குரண மருந்து சொல்லுவோம் நம்ம, அந்த நூற்புழு தாக்கம் அடையாமல் இருக்கிறதுக்காக 1 தீப்பெட்டி அளவு, அதாவது 40 கிராம் சொல்லுவோம், இது வந்து அந்த சேறு மேலே மெதுவாக தெளிக்கணும். அப்போ தெளிக்கும்போது கிழங்கு சுற்றியும் லேசான படலமாக அந்த குரண மருந்து வந்து படும் இல்லைங்களா, போரேட்டு சொல்லுவோம். இப்போ வந்து அதை பேன் பண்ணிட்டாங்க. இப்படி நம்ம நூற்புழுவிலிருந்து தாக்கம் வராமல் இருக்கணும்னா இப்போ வந்து உயிர் நுண்ணுயிரி கூட நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பெசிலோமைசிஸ்ன்னு விற்கிறோம். அதையும் ட்ரைக்கோடர்மாவையும் ட்ரீட் பண்ணி நம்ம குழிகள் ஒரு ஒரு கிழங்கு நடுறதுக்கு ஏற்படுத்திய உள்ள குழிக்குள்ள 250 கிராம் வேப்ப புண்ணாக்கு அல்லது குறைஞ்சது 200 கிராம் வேப்ப முன்னாக்கு இட்டு இந்த கிழங்குகளை நடலாம். நட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பெசிலோமைசிஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெசிடோமைசிஸ் அப்புறம் ட்ரைக்கோடர்மா அல்லது சூடோமோனாஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து 10 கிராம் அளவோ இல்லை 25 கிராம் அளவோ ஒரு குழிக்கு என்ற அளவில் நம்ம இடலாம். இப்படி நடவு செய்யும்போது இந்த பயிர் வந்து 3 மாதங்களுக்கு வாடல் நோயிலிருந்து தற்காத்து கொள்ளும். ஏன்னா நல்ல கிழங்குகளை நம்ம தேர்வு செஞ்சு நட்டுருக்குறோம், அதனோட நம்ம கொரோனா கார்பன்டாசிம் கூட ஊற வச்சு நட்டுருக்கிறதுனால 3 மாதம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் இந்த 3 மாதங்களில் நீங்கள் வந்து ரஸ்தாளியோ இல்லை கற்பூரவள்ளியோ அல்லது நெய்ப்பூவன் சொல்கிற இல்லைங்களா கேரள ரஸ்தாளி இதில் ஏதாவது ஒன்று பயிரிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாடல் நோய் தாக்குவதற்கான சாத்தியங்கள் வந்து மிக அதிகம். அதனால் இந்த 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் கண்டிப்பாக கார்பன்டாசிம் 2 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கரைச்சிட்டு மரத்தை சுற்றி ஊற்றலாம். அப்படி விலை வந்து அப்போ அதிகமாகும், கூடுதல் செலவாகும். இல்லை எனக்கு கிழங்குக்கு ஊசி போடுற முறை தெரியும், அதாவது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஊசி போடுற கருவி வந்து இப்போ வெளியில் நிறைய கிடைக்குது. அந்த ஊசி போடுற கருவியை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சின்னது ஸ்ப்ரேயர் தான், அது மேல்புறத்தில் வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும், ஊசி இருக்கும். அந்த ஊசியை பயன்படுத்தி கிழங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோணி ஊசி வச்சு ஒரு ஓட்டை போட்டு கிழங்கு லேசாக 45 டிகிரி ஆங்கிளில் சாய்மானத்தில் கிழங்கில் வந்து ஒரு ஓட்டையை ஏற்படுத்தணும். அதாவது கோணி ஊசி, நம்ம சாக்கு தைக்கிற கோணி ஊசி வச்சு ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஊசி போடுற கருவியோட ஊசி முனை வந்து பழுதாகாமல் இருக்கும். இந்த ஊசி போடுற கருவி மூலமாக அந்த வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாவே, ஒரு தடவை அமுக்கினோம்னாவே 2 மில்லி மருந்து தான் அந்த கிழங்குக்குள்ளே போகும். அந்த மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த ஊசி போடுற கருவி மூலமாக நம்ம வந்து 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் கார்பன் டைசம்ங்கிற மருந்தை வந்து கிழங்கு வழியாகவும் செலுத்தலாம். கிழங்கு வழியாக செலுத்தும் பொழுது அதனுடைய சதவிகிதம் என்னன்னு பார்த்தோம்னா 20 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, சரிங்களா? அதாவது 100 மில்லி தண்ணிக்கு 2 கிராம் அளவு போதும். இதை கரைச்சிட்டு 3 தடவை ஊசி மூலமாக செலுத்தும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வாடல் நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இது இல்லாமல் நம்ம எடப்பட்ட பகுதியில் சணப்பை கொழிஞ்சி இதெல்லாம் போட்டு 3 மாதத்துக்கு பூக்கறக்கு முன்னாடி உழுது விடலாம். நீங்கள் இன்னும் நல்லா பயிரை வனப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரைகோடெர்மா விரடியை வந்து 10 கிராம் அளவுக்கு 2 மாதம் இடைவெளியில் 3 தரம் வைக்கலாம். இல்லை ஆள்கூலி பற்றாக்குறை எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 25 கிராம் ஒரு மரத்துக்கு 2 முறை நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய வேண்டாத நூற்புழுக்கள் நோய்காரணிகள் எல்லாமே அழிஞ்சிரும். வாடல் நோய் தாக்கம் சுத்தமாக இருக்காது. நம்ம ஏன்னா நம்ம ரஸ்தாளி ரகத்தை இழந்ததுக்கு காரணமே இந்த வாடல் நோய் தான். அதனால் முன்கூட்டியே தற்காப்பு வேலைகளை பண்ணுவதால் நம்ம வந்து இந்த நோய் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான நோய், அதாவது இப்போ பெருவாரியை இப்போ உள்ள கால சூழ்நிலையில் நம்ம பார்த்துட்டு வர்றது சிகட்டோகா இலைப்புள்ளி நோய். அதாவது வாழை இலையில் பார்த்திங்கன்னா நல்லா செம்பழுப்பு நிறத்தில் நீல வாக்கில் புள்ளிகள் வரும், இலைப்புள்ளிகள், அதாவது நீல லீஷன் சொல்லுவோம், பெரிய அளவுக்கான இலைப்பரப்பை ஆக்கிரமித்து அதனோட சுற்றுப்பகுதி பூரா மஞ்சள் கலரில் ஆயிருக்கும். அதாவது இதை வந்து இலைப்புள்ளி நோயெல்லாம் நம்ம வந்து சருகு நோய் அடிச்சிருச்சு அப்படி சொல்லுவோம். இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர், அதாவது மழை நல்லா பெஞ்சிட்ருக்கும் போதும் காற்றில் ஈரப்பதம் 90% மேலே அதிகமாக இருக்கும் போதும் இந்த நோயின் தாக்கம் வந்து பெருவாரியாக இருக்கும். அதுவும் பொதுவாக பார்த்தோன்னா அடி எலைகள் எல்லாமே இந்த நோய் வந்து முதல்ல தோன்ற ஆரம்பிக்கும், அப்புறம் படிப்படியாக மெதுவாக மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ நம்ம வாழையில் 1 இலை இருந்தால் கூட அது 1 சீப்பு பழத்துக்கு நம்மளுக்கு உபயோகமாகும். இந்த இலை புள்ளி நோய் வந்து 5 இலை 10 இலை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வாழைத்தா ஆரோட தரம் வந்து 50% மேலே குறையுங்கிறதுல ஐயமே கிடையாது. அதனால் இந்த இலைப்புள்ளி நோய்கள் வந்த உடனே எல்லாம் இலையை காமிச்சு கேட்குறாங்க. அப்போ வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா முக்கியமாக இந்த சருகு நோய் அடித்த கீழ்ப்புற இலைகளை கண்டிப்பாக நீங்கள் அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தணும்னா மரத்திலிருந்து எடுத்த உடனேயே வயலுக்குள்ளேயே பெரும்பாலானோர் உள்ளேயே போட்டுடுறீங்க. அப்போ அதிலிருந்து நோய் தாக்கம் மீண்டும் நல்ல இலைகளுக்கு தான் போகும். அதனால் நீங்கள் சருகு நோய் தாக்கின இலைகளை மரத்தை விட்டு அப்புறப்படுத்தின உடனேயே ஒன்றா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கணும், இல்லைனா எல்லா இலைகளையும் குமிச்சு தீ வச்சு எரிக்கணும். இந்த ரெண்டும் பண்ணாமல், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து எத்தனை மருந்து அடிச்சிங்கன்னாலும் அது வந்து உபயோகமற்றது. நீங்கள் மருந்தே அடிக்காமல் பேசாமல் விட்டுறலாம், அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை. அதனால் முதல்ல அடி இலைகள் நோய் தாக்கின இலைகளையெல்லாம் அப்புறப்படுத்தி தீ வச்சு எரிச்சோ மண்ணுக்குள்ளே புதைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2 மருந்து இல்லை உங்கள் கைவசம் 3 மருந்து இருந்தாலும் மாற்றி மாற்றி தெளிக்கலாம். அல்லது நீங்கள் தெளிக்கிறது வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்டவணைப்படுத்திக்கலாம். அதாவது நோய் தாக்கம் ரொம்ப முத்தி இருக்குது, மேலே 10 இலை வரைக்கும் வந்துருச்சுங்க, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் பகுதியெல்லாம் பார்த்தா அதிகப்படியாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமைகளில் ஒரு முறை வந்து நம்ம ப்ளூ காப்பர்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், காப்பர் ஆக்சிக்ளோரைடு, இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடை 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு முதல்ல தெளிக்கலாம். மீண்டும் நீங்கள் போடோ கலவை தயாரிக்க முடியும்னா போடோ கலவையும் சிறந்த பாதுகாப்பை கொடுக்கும். போடோ கலவை தயாரிச்சுட்டு அதையும் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் 1% 1% போடோ கலவையும் தெளிக்கலாம். இல்லது மாங்கோசெப் என்ற மருந்து இருக்குது, அந்த மாங்கோசப், இந்த நான் சொன்ன மருந்துகளில் ஏதாவது 1-2 மருந்தோ 3 மருந்தோ ஒரே மருந்தை தெளிக்க வேண்டாம். ஏன்னா அந்த நோய்காரணிகள் வந்து எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கிடும். அதாவது ப்ரோபிகோனசோல் மட்டும் நீங்கள் தெளிச்சிங்கன்னா நிறைய விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு மருந்தை வாங்கிட்டு அந்த ஒரு மருந்தையே 15 நாள் இடைவெளியில் 3 தடவை தெளிக்கிறாங்க. அந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லபடியாக கட்டுப்பாடு கிடைக்காது. 3 மருந்துகளை மாற்றி மாற்றி தெளிக்கணும், சரிங்களா? அப்புறம் 2 முக்கியமான நோய்களை பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நச்சுயிரி நோய்கள். அதாவது 3 வகையான வைரஸ் நச்சுயிரி நோய் இருக்குது. இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், வாழையில் முடிக்கொத்து நோய். அது வந்த உடனே நம்ம வந்து கிழங்கு அப்புறப்படுத்தி எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா வயல்லையே உள்ள எங்கேயாவது போட்டுருவோம். அந்த தவற செய்யக்கூடாது. அதாவது மண்ணுக்குள்ளே போட்டு தான் புதைக்கணும். ஏன்னா அந்த வைரஸ் நச்சுயிரி நோய்கள் எல்லாமே பூச்சிகள் மூலமாக தான் பரவுது. சாறை உறிஞ்சும் பூச்சிகள், அந்த நீங்கள் வயலில் கீழே வீசக்கூடிய முடிக்கொத்து நோயிலிருந்து நல்ல மரங்களுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய தன்மை கொண்டவை இந்த சாறை உறிஞ்சும் பூச்சிகள். அப்போ இந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா நம்ம இந்த சாறை உறிஞ்சும் பூச்சிகளையெல்லாம் பொதுவாக கட்டுப்படுத்தணும். அது உங்களுக்கே நல்லா தெரியும், ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகள் ஏதாவது ஒன்று நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன உங்கள் கையில் இருக்குதோ ஊடுருவி பாயக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது இமிடாக்ளோப்ரிட்னு இப்போ இருக்குது, இமிடாக்ளோப்ரிட்டோ இல்லை அஸ்ஸிபேட்டோ இந்த மாதிரி ஊடுருவி பாயும் நச்சுக்கொல்லிகள் எதுனாலும் நீங்கள் உபயோகப்படுத்தி 1 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளித்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். 2வது முடிக்கொத்து நோயை தவிர, முடிக்கொத்து நோய் உங்களுக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக தெரியும். இது இல்லாமல் மடல் தேமல் நோய், அதாவது சிவப்பு கலரில் மடல் தேமல் நோய் ஒன்று வந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இலை கருங்கோட்டு நச்சுயிரி நோய்னு ஒன்று இருக்குது. இந்த 2 வைரஸ் நச்சுயிரி நோய்கள் தான் இது வந்து 50% உங்களுக்கு பல இழப்பை ஏற்படுத்தும். அதாவது மடல் தேமல் நோய் எப்படி பார்த்தோம்னா ஆண் பூ இருக்கு இல்லைங்களா, மடலில் வந்து சிவப்பு கலரில் சாந்து போட்ட நிறத்தில் கோடுகள் இருக்கும். அதே மாதிரி வாழையோட தண்டின் அடிப்பகுதியில் சிவப்பு நிறத்தில் கோடுகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மரத்தை முடிஞ்ச அளவுக்கு 1-2 இருந்ததுன்னா வயலை விட்டு அப்புறப்படுத்துவது நல்லது. இல்லை இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஊட்டச்சத்து கொடுத்து அதில் வரக்கூடியதை எடுத்துக்கங்க. ஆனால் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து கண்டிப்பாக, ஏன்னா இதிலிருந்து மற்றதுக்கு பரவக்கூடாது.
வானொலி நேயர்களே, இதுவரை வாழையில் தோன்றும் வாடல் நோய், சிக்காட்டோக்கோ இலைப்புள்ளி நோய் மற்றும் வைரஸ் நச்சுயிரி நோய்களின் அறிகுறிகளை பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் நமக்கு விளக்கமாக கூறிய உதவி பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ்கே மனோரஞ்சிதம் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, வாழையில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்த இம்மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நல்ல மகசூல் பெற்று பயன்பெறுங்கள்.